இந்த ரோம நிருபமானது இந்த வேதத்தினுடைய அதிமுக்கியமான நிருபம் என்பதை குறித்து உலகமெங்கும் சாட்சியிடுகிற பல சாட்சிகளை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். கடந்த காலங்களிலும் கூட இந்த நிருபத்தின் மூலமாக பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய மகத்துவமான சத்தியத்தை வெளிப்படுத்தின சில காரியங்களை குறித்து நாம் சிந்தித்தோம். இந்த நாளிலும் கூட தொடர்ந்து நாம் நான்காவது வசனத்தின் தொடர்ச்சியாக நாம் பார்ப்போம். ஒன்றாவது அதிகாரம், ரோமர் ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலிருந்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே அவர் தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அம்மையால் இந்த உலகமானது தேவனால் உண்டாக்கப்பட்ட வேளையில் மனிதனுடைய வீழ்ச்சியின் நிமித்தமாக மனிதன் அகோர பயங்கர பாதாளத்துக்குரிய வீழ்ச்சியை கண்ட இவ்விதமான சூழ்நிலையில் தேவன் தாமே ஆதியாகமத்தில் அவனுடைய வீழ்ச்சியிலிருந்து மீட்கும்படியாக தம்முடைய வாக்குத்தத்தை கொடுத்ததை நாம் அறிந்திருக்கிறோம். இவ்விதமாக சர்ப்பத்தை அங்கு முற்றிலுமாக நசுக்கும்படியாக தேவன் தம்முடைய திட்டத்தை கொண்டு சொன்ன அந்த காரியத்தை குறித்து ஆதியாகமம் மூன்றாவது அதிகாரத்திலே மனிதனுடைய வீழ்ச்சியினுடைய அந்த நிலையில் அவர் வெற்றிகரமாக செய்து முடிக்கப் போகிற தம்முடைய திட்டத்தை குறித்து அவர் பேசுகிறதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஏன் தேவன் அவிதமாக வாக்குத்தத்தம் அணினவர் உடனடியாக தம்முடைய குமாரனை அனுப்பவில்லை? ஏன் தன்னுடைய குமாரனை அனுப்பி உடனடியாக மனு குலத்தை மீட்கும்படியான காரியத்தை தேவன் செய்யவில்லை? இங்கு நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை குறித்து தெய்வ குமாரனை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் தம்முடைய தாசர்கள் மூலமாய் இந்த உலகத்திலே தொடர்ந்து ஏன் இவ்வளவு நாட்கள் பேச வேண்டியதனுடைய அவசியம் என்ன? ஆம், தேவன் தாமே இவ்விதமாக அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக தொடர்ந்து 4000 ஆண்டுகள் தன்னுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 4000 ஆண்டுகள் தெய்வக்குமார் இந்த உலகத்தில் வரப்போகிற அன்பை குறித்ததான ஆரியத்தை தம்முடைய தாசர்கள் மூலமாக தேவன் அவிதமாக வெளிப்படுத்தி இருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏன் 4000 ஆண்டுகள் என்று சிந்திப்போமானால், தெய்வக்குமாரன் இந்த உலகத்தில் வரும்படியான காரியத்தை குறித்ததான ஆயத்தம் என்பது ஒரு அற்ப சொற்பமான காரியம் அல்ல. இது மிக உன்னதமான மகத்துவமான தேவனுடைய திட்டமாக இருக்கிற வேளையில் அவர்தாமே இந்த உலகத்தில் இந்த தெய்வ குமாரனை கொண்டு வரும்படியான காரியம் என்பது இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் இந்த உலகத்தில் மனிதனாய் வர வேண்டும்படியான நியமித்த இந்த காரியமானது அவ்வளவு பெரிதானது, மகத்துவமான உன்னதமான காரியமாக இருந்தபடியால் தேவன் அந்த தெய்வ குமாரனை இந்த உலகத்தில் கொண்டு வரும்படியாக அந்த ஆயத்தத்திற்கு 4000 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார். 4000 ஆண்டுகளாக தொடர்ந்து தேவன் தாமே அவிதமாக தம்முடைய தீர்க்கசிகள் மூலமாய் பேசினதை குறித்து தேவன் அவர் சாட்சியை வேதாகமன் மூலமாக நமக்கு இன்றைக்கும் தெரிவித்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வேதத்தை வாசிக்கிற எந்த ஒரு மனிதனும் தேவன் தாமே இவ்விதமாக தொடர்ந்து சாட்சி இடுதலை குறித்து ஒரு காலம் அவர் சலித்து போகவில்லை. மறுபடி மடியமாக ஒவ்வொரு தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் தம்முடைய தெய்வ குமாரனை குறித்து பேசுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவன் தாமே இவ்விதமாக தம்முடைய குமாரனை குறித்து பேசினதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டினுடைய புத்தகங்களில இவ்விதமாக தீர்க்கமாய் தெளிவாய் சொல்லப்பட்ட அநேக புத்தகங்களில் ஏசாயன் புத்தகத்தில் தெய்வ குமாரனுடைய பணியை குறித்து பாடுகளை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஏசாயா 53வது அதிகாரத்தில் இந்த அதிகாரம் முழுவதுமாக வரப்போகிற மேசியாவான இந்த இரட்சகரை குறித்தும் அவர் இந்த உலகத்தில் செய்ய போகிற மகத்துவமான திட்டங்களை குறித்து சொல்லியிருக்கதை நாம் அறிந்திருக்கிறோம். அவிதமாக இந்த 53வது அதிகாரத்தில் அவருடைய பாடுகளை குறித்து விதமாக சொல்லும்படியான வேளையில் 5வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நம்முடைய மீதில் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இந்த உலகத்தில் விழுந்து போன மனிதனுக்கு சமாதானம் என்பது இல்லை. தேவனை தவிர ஒரு மனிதனுக்கு சமாதானம் என்பது இல்லை. தேவனுடைய வழியை தவிர ஒரு மனிதனுக்கு சமாதானத்தினுடைய எந்த விதமான சிறிய விளிம்பம் கூட பார்க்க முடியாத பயங்கரமான வீழ்ச்சியில் மனிதன் விழுந்து போன நிலையில், படுகுழியில் விழுந்து போன நிலையில், தேவன் தாமே அவனை படுகுழியிலிருந்து மீட்டு மெய்யான சமாதானத்தை கொடுக்க முடியாத இந்த வழியை தமது குமாரன் மூலமாக ஏற்படுத்தினது குறித்து நாம் பார்க்கிறோம். ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், இந்த தெய்வ குமாரன் மூலமாக மாத்திரமே மீட்பு உண்டு, வேறொன்றினாலும் மனிதனுக்கு மீட்பு என்பது கிடையாது. ஆகவே 4000 ஆண்டுகள் தேவன் விதமான ஒரு மகத்துவமான திட்டத்தை செயல்படுத்துவதை குறித்து பார்க்கிறோம். ஒருவேளை மனிதனுடைய பார்வையில் இவ்விதமான காலத்தை குறித்து ஏன் என்று கேள்வி கேட்கலாம். ஆனாலும் கூட தேவாதி தேவன் இவ்வளவு பெரிய மகத்துவமான திட்டத்தை நிறைவேற்றும்படியான காரியத்தில் அவரே இவ்வளவு நீண்ட காலம் எடுத்துக் கொண்டிருந்திருப்பார். ஆனால் அதற்குரிய விலை மதிப்பும் அதற்குரிய மேன்மையும் அதற்குரிய ஆயத்தம் என்பது ஒரு அசாதாரணமான காரியம் என்பதை குறித்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனால் கூடும், தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆனாலும் கூட 4000 ஆண்டுகள் தேவன் இவ்விதமாக எடுத்துக்கொண்டு 4000 ஆண்டுகள் இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு சம்பவத்தின் மூலமாக, உலகத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்வின் மூலமாக, உலகத்தில் மனிதர்கள் மூலமாக தேவன் தொடர்ந்து பேசுகிறதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவ்விதமாகவே சங்கீதங்களின் புத்தகம் 22வது சங்கீதத்தில் தேவன் தம்முடைய குமாரனுடைய பாடுகளை குறித்து எழுதின காரியங்களை குறித்து தாவீது எழுதின சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். 22வது சங்கீதத்தில் தாவீது தெய்வ குமாரனுடைய அந்த பாடுகளை குறித்து சொல்லியிருக்கிற அவ்விதமான காரியத்தை குறித்து தெளிவாய் இங்கு எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே 22வது சங்கீதத்தில் இங்கே 1வது வசனத்தில் விதமாக ஆரம்பிக்கிறோம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். தெய்வக்குமார் இந்த உலகத்தில் சிலுவையில் படப்போ முடியாத அந்த பாடு, பாவியினுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தில் அவனுடைய பாவங்களை சுமந்து அவர்தாமே பிதாவினால் கைவிடப்பட்ட அவிதமான ஒரு பயங்கரமான நிகழ்வை சந்திக்க முடியாத இந்த காரியத்தில் பிதாவானவர் இவ்விதமான ஒரு ஆயத்தத்தை கொண்டு சகலத்தையும் நிறைவேற்றுகிற அவராக தம்முடைய தீர்க்கசியில் மூலமாய் வெளிப்படுத்தும்படியான காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். மோசே முதலாய் என்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசியை தேவன் எழுப்புவார், அவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகவே தெய்வ குமாரனாகிய கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக தொடர்ந்து சாட்சியிடுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஒருவேளை அவிதமான அந்த காலங்களில் மனிதனுக்கு ரட்சிப்பு இல்லையா? இயேசு கிறிஸ்து வருமட்டுமாக மனிதன் ரட்சிக்கும்படியான வழிமுறை இல்லாமல் போய்விட்டதா? இல்லை. இந்த தீர்க்கதரிசிகளின் காலத்திலும் கூட வரப்போகிற மேசியாவின் மூலமாக அவர்கள் ரட்சிப்பை பெறும்படியான வழிமுறையை தேவன் வைத்திருந்தார். ஆகவே ஆதியாகமத்திலிருந்து தேவன் எப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அங்கு சர்ப்பத்தை நசுக்கும்படியான காரியத்தை அவர்தாமே அந்த இடத்துல வாக்குத்தத்தமாக அருளினாரோ அப்பொழுது இருந்து ரட்சிப்பின் வழியானது திறக்கப்பட்டது. ரட்சிப்பின் வழியானது மனிதனுக்கென்று திறக்கப்பட்டது. அது எப்படியுமாக விசுவாசத்தின் மூலமாக வரப்போகிற மேசியாவினுடைய அந்த நிறைவேறுதலின் மூலமாக மனிதன் ரட்சிப்பை பெறும்படியான வழியை வாய்ப்பை தேவன் திறந்து வைத்தார். ஒருவேளை இந்த நிகழ்வு 4000 ஆண்டுகளுக்கு பின்பாக நடைபெற்றாலும் இந்த தெய்வ குமார் இந்த உலகத்தில் வரும்படியான காரியமானது அங்கே சொல்லப்பட்ட காலத்திலிருந்து 4000 ஆண்டுகளுக்கு பின்பாக நடைபெற்ற ஒரு நிகழ்வாக இருந்தாலும் ரட்சிப்பின் வழியானது உடனடியாக மனிதனுக்கு அங்கு திறக்கப்பட்டது. ஆகவேதான் பழைய ஏற்பாட்டிலிருந்து பரிசுத்தவான்கள் வரப்போகிற மேசியாவை குறித்து, அவருடைய பாடுகள், அவருடைய ரட்சிப்பின் திட்டம், அவருடைய ரட்சிப்பின் நிறைவேறுதலின் காரியங்கள் அனைத்தையும் வெளிப்படுத்தி தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னதை நாம் பரிசுத்த வேதாகமங்களில் வாசிக்கிறோம். இவ்விதமான இந்த நற்செய்தியானது முன்னே தம்முடைய அங்கு சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி, இந்த தேவன் பிதாவானவர் வாக்கு பண்ணினபடியாக தெளிவாய் திட்டமாக சகலத்தையும் நேர்த்தியாய் ஒரு இம்மியம் தவறாமல் நிறைவேற்றினதை குறித்து நாம் பார்க்கிறோம். காலங்கள் ஒருவேளை மனிதனுடைய சிந்தனைக்கும் எண்ணத்துக்கும் அப்பாற்பட்ட விதங்களில் காலப்பட்டாலும் ஒருவேளை நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக மனிதனுடைய அவிதமான கணிப்புக்கு முற்றிலுமாக அங்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வை குறித்ததான காரியமாய் காணப்பட்டாலும், தேவன் துல்லியமாய் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் சொன்னபடியாக தம்முடைய தெய்வகுமாரனை அனுப்பி நிறைவேற்றின வாக்கு தத்தம் பண்ணினவர். இந்த தேவன் வாக்கு தத்தம் பண்ணுகிற தேவன். இந்த வேதம் முழுவதுமாக அவருடைய வாக்கு தத்தங்கள். அவர் இந்த உலகத்தில் செய்யும்படியான ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் தொடர்ச்சியாக இன்றைக்கும் அவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக வாக்கு தத்தம் பண்ணுகிறவராகவே இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை ஒழிந்து போகவில்லை. ஆகவே வானமும் பூமியும் ஒழிந்து போனால் ஒரு காலம் தேவனுடைய வார்த்தை ஒழிந்து போவதில்லை. ஆகவே இந்த வேதம் முழுவதுமாக நாம் பார்க்க முடியாத காரியம் என்ன? தேவனுடைய வாக்கு தத்தம், தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் வாக்கு தத்தம், தேவனுடைய வார்த்தையினுடைய ஒவ்வொரு பகுதியும் தேவனுடைய மகா பெரிய திட்டத்துக்கு உட்பட்ட நிறைவேறலுக்குரிய காரியங்கள் உள்ளடங்கியவைகளாக இருக்கின்றன. ஆகவே இந்த வேதத்தை நாம் திறக்கும் பொழுது இந்த வாக்கு தத்துவங்களின் தேவனை நாம் சந்திக்கிறோம். இந்த வாக்கு தத்துவங்களின் தேவனை நாம் தாமே விதமாக நாம் கண்டுகொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே தேவன் ஒரு காலம் தம்முடைய வாக்கு தத்துவத்தை நிறைவேறுதல் தவறவில்லை. ஒரு சிறிய அளவிலும் கூட அவிதமாக அவர் சொன்னதை நிறைவேற்றாமல் அவர் விட்டு போனதில்லை. ஆகவே God of promises. ஆகவே இந்த வேதமானது ஆகவேதான் துல்லியமாய் நடைபெறுகிற காரியங்களை கொண்டதாக இருக்கிறபடியால் ஒரு எழுத்தாகலும் ஒரு எழுத்தின் ஒருப்பாகலும் ஒழிந்து போவதில்லை. வாக்கு தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர், த காட் ஹிம்செல்ஃப், இவர் தெய்வ குமாரன், திரித்துவத்தின இரண்டாம் குமாரனாகிய இரண்டாம் நபராகிய இந்த தெய்வ குமாரன் இந்த உலகத்தில் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஆனாலும் கூட அவர் முற்றிலுமாக அங்கு மனிதனானவர் மட்டுமல்ல, முற்றிலுமான மனிதனானவர், முற்றிலுமாக தேவனானவர் இந்த உலகத்தில் அவர் வந்து தம்முடைய எல்லா பரத்தினுடைய மகிமையை இழந்து வந்த தெய்வ குமாரன். ஆனாலும் கூட அவர் முழுமையான தேவனாகவே இருந்தார். ஆகவேதான் அவருடைய கர்த்தத்துவத்தின் வல்லமையை பார்க்கிறோம். கடலை பார்த்து அதட்டுகிறார், அப்பொழுது கடல் அமைதியாயிற்று. ஆனாலும் மனிதனுடைய உங்களுடைய என்னுடைய பாவத்துக்காக மரிக்கும்படியாக முழுமையான மனிதனாக மாறினார். முழுமையான மனிதனாக அவர் வந்தார். அவர் பாவமில்லாதவராக இந்த உலகத்தில் மரியாளின் வயிற்றில் பரிசுத்த ஆவியினால கற்பந்தரிக்கப்பட்டார். ஆகவே ஆதாமின் வித் என்பது அவரிடத்தில் இல்லை. ஆதாமின் வித் என்பது முற்றிலுமாக இல்லாததுனால அவர் அங்க பாவம் என்கிற அந்த ஒரு சிறிய அணுவும் கூட அவருடைய ஆழ்தத்துவத்தில் இல்லை. முழுமையான பரிசுத்தமானவர், முழுமையான. ஆகவேதான் பழைய ஏற்பாட்டில் அங்கே செலுத்தப்படும்படியான ஆட்டுக்குட்டியை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்பொழுக்கில்லாத ஆட்டுக்குட்டியாக அங்கு காணப்பட்ட நிலையில் பலி செலுத்தப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பரிசுத்தமான தன்மையை குறிக்கிறதாக இருக்கிறது. அசுத்தமான நமக்காக அவர் பரிசுத்தமானவராக இந்த உலகத்தில் முற்றிலுமாக தன்னை ஒப்புக் கொடுத்தார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் இவ்விதமாக இந்த இடத்தில் வந்த அவிதமான பிறப்பை குறித்து அடுத்தது சொல்லப்படுகிறது. ஏன் இந்த இடத்துல பவுல் இதை குறித்து சொல்லுகிறார்? இந்த இடத்துல இந்த சுவிசேஷத்தினுடைய அஸ்திபாரம் இது அதிக முக்கியமானது. த காஸ்பல், மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்து, மனிதனாக வந்து தன்னை பலியாய் ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவானவர் இந்த இடத்துல அவர் வந்ததனுடைய அந்த வழிமுறையை குறித்து சொல்லுகிறார். ஐந்தாவது வசனத்தில், மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும். இந்த உலகத்தில் மனித ரீதியாக அங்கு தாவீதின் சந்ததியில் பிறந்தவர். அவிதமாக வேதத்தில் நாம் பொதுவாக தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் சுவிசேஷங்களில் வாசிக்கிறோம், அங்கு ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாக அவரது இடத்தில் வெளிப்படுத்துவதை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கு சுவிசேஷத்தில் சொல்லப்படும்படியான காரியத்தில் அவருடைய வளர்ப்பு தந்தையாக யோசேப்பை குறித்து சொல்லும் பொழுது அவருடைய அந்த சந்ததியின் வழிமுறையை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது இந்த இடத்துல முதலாவது இந்த சுவிசேஷத்தினுடைய மையமான மனித தன்மையை குறித்து சொல்லுகிற வேளையில் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர். மாம்ச நிலையில் அவிதமாக இந்த உலகத்தில் மனிதனாகவே பிறந்தார், முழுமையான மனிதன். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, உங்களைப் போல என்னைப் போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எவ்விதமான காரியங்களில, எவ்விதமான வழிமுறைகளில், எந்தெந்த காரியங்களில் சோதிக்கப்படுகிறாரோ அவ்விதமான எல்லாவற்றிலும் அவர் சோதிக்கப்பட்டார். அது நிச்சயமாக வேதம் சொல்லுகிறது, உங்களை போல என்னை போல அவர் முற்றிலுமாக எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டவர், ஆனாலும் பாவம் இல்லாதவர். நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் என்ன? தெய்வ குமாரனை போல அவருடைய சாயலில் வளரும்படியான அவிதமான குறிக்கோளை கொண்டு தேவன் நம்மை ரட்சித்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் செயல்படுகிறார், உருவாக்குகிறார். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் அவர் ஒரு பாவமும் செய்யவில்லை. அவர் பாவத்தை கண்டித்து உணர்த்தினார், பாவத்தை கடிந்து கொண்டு பேசினார், ஆனால் ஒரு மனிதனையும் அவர் கசந்து கொள்ளவில்லை, ஒரு மனிதன் பேரிலும் அவர் கசப்பான உணர்வு கொண்டவில்லை, ஒரு மனிதனை அவர் வெறுக்கவில்லை, ஒரு மனிதனின் அவர் உண்மையான பாவத்துக்கு எதுவாக அவர் கோபம் கொள்ளவில்லை. ஏனென்று கேட்டால் அவிதமாக அவர் பாவத்தினுடைய ஒரு சிறிய காரியத்திலும் அங்கு உட்பட்டிருந்திருப்பாரானால் அந்த பரிசுத்தமான பலியாக அவர் செலுத்தப்பட்டிருக்க முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில தெய்வ குமாரன் நமக்கென்று கொடுத்திருக்கும்படியான மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை போல வாழும்படியாக அவிதமாக அவருடைய சாயலில் அவருடைய பலத்தில் நம்முடைய இந்த உலகத்தில் மனிதர்கள் பேரிலே கசந்து கொள்ளாமல், மனிதர் பேரிலே வெறுப்படையாமல் இந்த உலகத்தில் அவருடைய அன்பு, அவருடைய தன்மையை கொண்டவர்களாய் வாழ்கிற மக்களாய் அழைக்கப்படுகிறே தேவனுடைய பிள்ளைகள். திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர் மனது உருகுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒவ்வொரு மெய்யான கிறிஸ்துடைய வாழ்க்கையில், கிறிஸ்துவின் சாயலில் அவன் வளரும் பொழுது அவருடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில மனிதர்கள் பேரில் இருக்கிற வெறுப்பு, கசப்பு, அவிதமான ஒரு புறக்கணித்த காரியம், இந்த காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில இயேசுவை போல வளருகிற வளர்ச்சியில் நிச்சயமாக அவர்கள் அவிதமான நிலையில் வாழ்வது என்பது வேதத்துக்கு ஏற்புடையது அல்ல. ஒருவேளை நம்மால முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் பலன் நமக்கு கிடைக்கும் பொழுது, தேவ ஆவியின் பலத்தினாலே மாத்திரமே வாழ முடியும். ஆகவேதான் தேவனை அறியாத மக்களை குறித்ததான பாவம், அந்த அவருடைய நிலையை குறித்து அழித்துக் கொண்டிருக்களை குறித்த பரிதாபம் நம்முடைய இருதயத்தில் ஏற்படும்படியாக, இயேசுவை போல நாம் வாழ்கிறவர்களாக, மற்றொரு பேர் அன்பு செலுத்தலாய் வாழும்படியாக நம்முடைய வாழ்க்கையை தாமே தேவன் மாற்றுகிறார். ஆகவே இவர் மாம்சத்தின்படி வந்த தேவ தாவீதின் சந்ததியில் பிறந்தவர், ஆனால் அவர் அவிதமாக பிறந்த இந்த பிறப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மனிதனுடைய பாவத்தின் மீட்புக்காக விதமாக பிறந்தவர், ஆனால் அவர் இந்த உலகத்தில் இவரே தெய்வ குமாரன் என்பதை நிரூபிக்கும்படியாக இந்த உலகத்தில் ஒரு காலம் நிகழாத உன்னதமான நிகழ்வை கொண்டு தேவன் தம்முடைய குமாரனை, இவரே தெய்வ குமாரன் என்பதையும், அவர்தாமே இந்த உலகத்தில் நிறைவேற்ற ரட்சிப்பின் காரியத்தை அவர் ஊர்ஜிதப்படுத்தும்படியாக, நிலைப்படுத்தும்படியாக இந்த உலகத்தில் மகா பெரிய அழிந்து போன இந்த உலகத்தில் மீட்பை அவர்தாமே இந்த இடத்துல நிச்சயப்படுத்தும்படியாக ஒரு பெரிய காரியத்தை செய்தார். அதை குறித்துதான் அந்த ஐந்தாவது வசனத்தில் பின்னால பார்க்கிறோம். அவிதமாக மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மருத்துவரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் அவர்தாமே மனிதனாய் வந்தாலும் அவர் இந்த உலகத்தில் தம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றின உடனே தேவனுடைய மகத்துவமான காரியத்தை தம்முடைய குமாரனில் தேவன் செய்கிறதை குறித்து பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது அவருக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அளவில்லாமல் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் அங்குதாமே இந்த உலகத்தில் அவர் பணி செய்யும்படியாக வந்த ஆரம்ப வேளையில் ஞானஸ்தானம் பெற்ற நிலையில் பிதாவானவர் சாட்சியிட்டார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் வந்து அவர் வேலை தங்கினார் என்று பார்க்கிறோம். ஆகவே அவர் செய்த பணி, அவருடைய ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட துணை நின்றார். கல்வாரிக்கு போர்க்கொன்பாக அந்த கெசமேனே தோட்டத்திலும் கூட அவிதமாக இரத்த வியர்வை சிந்தத்தக்கதான ஜெப வேளையில் பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இருந்து அவிதமாக அவரை பலப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தேவ தூதன் மூலமாக அந்த இடத்துல அவர் தாமே அந்த மகத்துவமான பணிக்கென்று சிறப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். அதோடு கூட இல்லாதபடிக்கு இவரே என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லும்படியாக அவருடைய சரீரம் மரித்து போகாதபடிக்கு, அவருடைய சரீரம் பாதாளத்தில் விடப்படாதபடிக்கு அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசுவின் கல்லறை மாத்திரமே இந்த உலகத்தில் திறந்த கலரையாக இன்றைக்கும் இருக்கிற ஒரு சாட்சியானது வேறு ஒரு நிலையிலும் வந்த ஒரு மனிதனை நாம் பார்க்க முடியாது. ஆகவே இது சாதாரணமான சாட்சியாகல, பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த தெய்வகுமாரனில் எவ்விதமாக மறித்து போன நிலையில் காணப்பட்ட அவிதமான ஒரு சரீரத்தில் வல்லமையாய் செயல்பட்டதோ அதே வல்லமையே ஒரு ரட்சிப்பின் காரியத்தில் தேவன் செயல்படுத்துகிறார். ரட்சிப்பு என்பது மலிவானதல்ல, ரட்சிப்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற மகத்துவமான தேவ ஆவியானுடைய உன்னத செயல். ஆகவே ரட்சிப்பை மலிவாக நாம் நினைத்து விடக்கூடாது. ரட்சிப்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தெளிவாய் திட்டமாய் செயல்படுகிற ஒரு காரியம். ஆகவே எபேசியர் கடின நிருபத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் விதமாய் நாம் வாசிக்கிறோம். எபேசியர் கடின நிருபம் இரண்டாவது அதிகாரத்தில், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். உங்களுடைய வாழ்க்கையில பாவத்து நிமித்தமாக உங்களுடைய ஆத்மாவானது மறித்து போயிருந்தது. பாவத்து நிமித்தமாக உங்களுடைய ஆத்மாவானது நீதிக்கு மறித்து போனதாக இருந்தது, தேவனுடைய அளவுகளுக்கு மறித்து போயிருந்தது, தேவனுடைய வல்லமையின்படியாக வாழ்கிற வாழ்க்கைக்கு அந்நியராய் காணப்பட்டோம். ஆனா நமக்குள்ளாக தேவ ஆவியானவர் செயல்படுகிற செயல்பாடே ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது தேவனுடைய மகத்துவமான செயல். ஆகவே தம்முடைய குமாரில் செயல்படுத்தின அதே அங்கு அவர் தெய்வ குமாரன் என்பதை அவர் வெளிப்படுத்தும்படியான அங்கே அவரை உயிர்த்தெழுந்த காரியமாக பலமாய் ரூபிக்கப்பட்ட தெய்வ குமாரனாய் காண்பித்த பிதாவானவர் இன்றைக்கும் தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய மக்களை, அவருடைய குமாரர்களாக குமாரத்திகளாக அவர்களையும் அதே உயிர்த்தெழுந்த வல்லமையினால் அங்கு உயிர்ப்பித்து பலமாய் அவர் ரூபிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிறவராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில அவர் மகத்துவமான காரியத்தை செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே நான் ரோம எபேசிய இரண்டாவது அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது அவிதமாக அந்த ஒன்னாவது வசனத்தில் சொல்லிவிட்டு அங்கே முற்காலத்தில் நடந்த காரியங்களை குறித்து சொன்ன அந்த இரண்டு மூன்றாவது வசனங்களை குறித்து பார்க்கிறோம். பாவத்தினுடைய அகோர வீழ்ச்சியினுடைய மனிதனுடைய நிலை, அவருடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் அடிமையாய் பாவத்தின் அடிமையாய் பாவத்திலிருந்து விடுதலையற்றவனாய் பாவ சுபாவத்துக்கு அவன் தாமே முற்றிலுமாக வீழ்த்தப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த விதமான ஒரு வாழ்க்கை முறை குறித்து சொல்லுகிறார். ஆக அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். யார் இந்த ஆகாயத்து அதிகார பிரபு? சாத்தான். அவனுடைய அதிகாரத்தின் கீழாக அவனுடைய எல்லா விதமான ஆளுகையின் கீழாய் நடந்து வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். மூன்றில் அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் மற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்ச மனசு விரும்பினை செய்து, அங்கே வேதம் சொல்லுகிறது மாம்சமும் மனசு விரும்பினை செய்து, அது மாத்திரமல்ல அதோடு கூட நின்று விடவில்லை. உடைய வாழ்க்கையில மாம்ச மனசு விரும்பினை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையினுடைய விளைவை குறித்து பின்னாலே சொல்ற சுபாவத்தினாலே கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். அண்டர் தி ராத் ஆஃப் காட், இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் மேல தேவனுடைய கோபம் நிலை கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுடைய நிலை மிக பயங்கரமானது. இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அதிபயங்கரமான ஒரு காரியம் தி ராத் ஆஃப் காட், தேவ கோபம் மயிரிழையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை குறித்து வேதம் சொல்லுகிற காரியத்தை குறித்து அறிந்திருக்கிறோம். குமாரனை விசுவாசியாதவனோ ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. அம்மையாலே நம்முடைய வாழ்க்கையில ஒன்று அவசியம், நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பினுடைய நிச்சயத்தில் வாழும்படியான நிச்சயமான வாழ்க்கை என்பது மிக மிக அவசியம். ஏனோதான் என்று வாழும்படியான வாழ்க்கை முறை மிக மிக அபாயகரமானது. ஏனென்று கேட்டா தேவனுடைய அவிதமான ஒரு பயங்கர கோபாக்கினை உன் பேரில் எப்பொழுதும் இருக்க வாய்ப்புண்டு. உடைய வாழ்க்கையில நீ மறுபடியும் பெறவாதிருப்பாயானால், உடைய வாழ்க்கையில பாவத்தின் அடிமைத்தனத்தினால இன்னும் நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொண்டு இன்னுமாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைப்பாடு காணப்படுமானால், ஒருவேளை உடைய வாழ்க்கையில நீ தேவனுடைய கோபாக்கினின் பிள்ளைகளாக காணப்படலாம். வேதனை சொல்லுது நாலாவது வசனத்தில், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தம்மில் அன்பு கூர்ந்து மிகுந்த அன்பினாலே. மிகப்பெரிய ஒரு தேவனுடைய அன்பு இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளை தேவன் தாமே விதமாக சந்திக்கிற அன்பு, அவர்களை இந்த அழிவின் பாதையில் மீட்கிற அன்பு, இந்த நரக ஆக்கிலிருந்து மீட்கும்படியான அன்பு, நித்திய நித்தியமாய் பிதாவோடு கூட வாழுகிற வாழ்க்கையினுடைய அன்பு, அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்த நம்மை, அதாவது அக்கிரமத்தினுடைய எல்லா விதமான அந்த அடிமைத்தனத்தில் அதனுடைய ஆழ்வத்து வாழ்ந்திருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையானது இந்த உலகத்தில் அவரில் ஆரம்பிக்கப்பட்ட பிதாவானவர் செய்த அந்த உயிர்த்தெழுதலானது இன்றைக்கு ஆவியிலே ஒவ்வொரு மனிதனில் செயல்படுகிற அதே வல்லமையாய் காணப்படுகிறதாக இருக்கிறது. இன்றைக்கும் பிதாவானவர் தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை தம்முடைய மக்கள் மத்தியிலே தொடர்ந்து செயல்படுத்துகிறார். உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவருடைய வாழ்க்கையில தேவன் தாமே தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நடப்பித்து அவர்கள் தம்முடைய வாழ்க்கையில இனிமேலுமாக பாவத்தின் அடிமைகளாய் வாழ முடியாத வாழ்க்கையிலிருந்து அவர்களை மீட்டெடுத்து அவர்களை உயர்த்துகிறார். கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து. ஆகவே அவிதமான காரியத்தை இந்த உலகத்தில் தெய்வ குமாரனில் முதலாவதாக செய்தார். முதலாவது அவரில் ஆரம்பித்த அந்த செய்தியே அந்த காரியத்தை தொடர்ந்து அவருடைய வருகை மட்டுமாக இந்த உலகத்தில் பிதாவானவர் செய்து கொண்டே இருக்கிறார். இந்த உலகத்தில் அவருடைய வார்த்தையின் வல்லமையினால உயிர்ப்பிக்க முடியாது ஆத்துமக்களை சாட்சிகளாக எழுப்பி நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் பல போலியான காரியங்கள் காணப்பட்டாலும் பலர் இந்த உலகத்தில் தவறான கள்ள உபதேசங்களை பரப்பிக் கொண்டிருந்தாலும் அவருடைய வார்த்தையின் வல்லமையினால சந்திக்கப்படுகிற சாட்சிகளை இன்றைக்கும் தேவன் வைக்காமல் இல்லை. தேவன் தொடர்ந்து செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே விதமான மகத்துவமான இந்த விருந்துக்கு, மகத்துவமான இந்த காரியத்துக்கு, மகத்துவமானது மேன்மையான தேவனுடைய பணிக்கென்று அங்கே 6வது வசனத்தில் பார்க்கிறோம், அவர் சகல ஜாதிகளையும் அழைக்கிறார். இந்த உலகத்தில் எல்லா மக்களுக்கும் இந்த சுவிசேஷம் அளிக்கப்படுகிறது, இந்த சத்தியம் போதிக்கப்படுது, எடுத்துச் செல்லப்படுகிறது. ஆகவே இந்த உலகத்தில் விழுந்து போன மனிதன் இருக்கும்படியான காரியத்தில் அவர் தாமே சகல ஜாதிகளையும் அப்படின்னு சொன்னா எல்லா மக்களையும், எல்லா விதமான மொழிகள், எல்லா விதமான நிறத்தார்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும். இந்த இடத்துல பொதுவான அழைப்பை குறித்து அவர் பேசுகிறார். பொதுவான அழைப்பை குறித்து அவர் சொல்லுகிறார், சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்படுகிறது, சத்தியம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் அவருடைய மக்களை, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை, அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும். அவர் தாமே இந்த திரளான மக்கள் மத்தியில் அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை, தெரிந்து கொள்ளப்பட்ட சாட்சிகளை அவர் தாமே அவிதமாக இந்த இடத்துல அங்கு நிறை குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்கள். அமையால இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஆசீர்வாதம் என்ன? தேவனால் அழைக்கப்படுகிற அழைப்பு, தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிற தெரிந்து கொள்ளுதல். நம்முடைய வாழ்க்கையில தேவனை அறியாதவர்களாக இஸ்ரவேலின் கானியாட்சிக்கு பரம்பானவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் தேவனை அழைக்கிறார். இந்த உலகத்தில் தம்முடைய மக்களை அவர் அழைக்கிறார். அவளுக்கு அந்த விசுவா அங்கே அழைக்கிறார். சவுலை நாம் பார்க்கிறோம், அவருடைய வாழ்க்கையில அவருடைய வழியிலே போய்க் கொண்டிருந்த பொழுது சவுலே சவுலே, இந்த உலகத்தில் இன்னும் அவருடைய அழைப்பின் சத்தம் துணித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தில் அவருடைய அனைப்பு அழைப்பின் சத்தம் இன்னமாக துணித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில அவருடைய அழைப்பின் சத்தத்தை உன்னாலே கேட்க முடிகிறதா? உடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக உன்னோடு கூட பேசுகிற வேளை உன்னுடைய இருதயத்தில் உன்னுடைய உண்மையான நிலை குறித்து உணர்ந்து ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீ கிருபையாகிறோம், என்னுடைய வாழ்க்கையில ரட்சியும், என்னை மீட்டுக் கொள்ளும், என்னை விடுதலையாக்கும். ரட்சிப்பு என்பதனுடைய வாழ்க்கையில என்றைக்கும் நடைபெற்ற ஒரு நிகழ்வாக அல்ல. ரட்சிப்பு என்பதனுடைய வாழ்க்கையில, அனுதின வாழ்க்கையில, தேவனோடு கூட கொண்டிருக்கிற வாழ்க்கையில புதுப்பித்துக் கொள்ளுகிற ஒரு புதுப்பிதலை கொண்டதாய் காணப்படுகிறது. இந்த உலகத்தில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராடுகிற போராட்டத்தின் மத்தியில அதற்கு அடிமைப்பட்டு போகாதபடிக்கு, இந்த உலகத்தின் சிற்றின்பங்களுக்கும் இந்த உலகத்தின் காரியங்களுக்கும் அடிமைப்பட்டு போகாதபடிக்கு, ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிற புதுப்பித்தலை ரட்சிப்பு, ஒவ்வொரு நாளும் புதிய பலத்தினால தரிப்பிக்கப்பட்ட தேவனுக்கு என்று வாழ்கிற கிருபையின் வாழ்க்கையை ரட்சிப்பு. இந்த உலகத்தில் தம்முடைய ஆவியானுடைய கிருபையினாலும் பலத்தினாலும் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கென்று வைராக்கிய வாஞ்சியாய் வாழும்படியான வாழ்க்கை முறையை ரட்சிப்பு. இதோ கொஞ்ச காலம் சும்மா நம்ம ஆண்டவருக்கு என்ன வாழ்றது, அப்புறம் குளிர்ந்து போற, இல்ல இதுவல்ல உன்னுடைய வாழ்க்கையில். ஆகவேதான் இந்த அழைப்பு என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல, இந்த அழைப்பு என்பது ஒரு அற்பமான காரியம் அல்ல என்று கேட்டா, இந்த அழைப்பு என்பது பவுல் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய பணியை குறித்து தெளிவாய் அவர் தாமே செய்கிற நோக்கத்தை குறித்து பார்க்கிறோம். ஆகாயத்தில் சிலம்பு மண்ணுகிறதல்ல ஊழியம் என்பது, ஆகாயத்தில் சிலம்பு மண்ணுகிறதல்ல. ஒரு ஊழியன் பிரசங்கிக்கும் பொழுது நிச்சயமாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்துமாக்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள். குறித்த நிச்சயத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதுதான் ஊழியனுடைய நிச்சயமான பணியாய் காணப்படுகிறது. 7வது வசனத்தில் பார்க்கிறோம், தமது நாமத்து நிமித்தமாக. யாருடைய நாமத்து நிமித்தமாக? ஊழியன் திறமையின் நிமித்தமாக அல்ல, ஊழியனுடைய ஞானத்தின் நிமித்தமாக அல்ல, அவன் பண்ணுகிற அழகான பிரசங்கத்தின் நிமித்தமாக அல்ல, வேற எதனாலும் அல்ல, அவருடைய நாமத்து நிமித்தம். த பவர் ஆஃப் காட்ஸ் நேம். அவருடைய நாமம் வல்லமை உள்ளது. அவருடைய நாமம் என்று சொல்லும் பொழுது அவருடைய தன்மை, அவருடைய சுரூபம், அவருடைய மகிமை, அவருடைய மேன்மை, இவர்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாய் காணப்படுகிறது. தமது நாமத்து நிமித்தமாக, அவருடைய நாமத்து நிமித்தமாக, இயேசுவின் நாமம், பிதாவின் நாமம், பரிசுத்த ஆவியாளரின் நாமம், அவருடைய நாமம் யாவற்றுக்கு, அவருடைய நாமத்துக்கு முன்பாக யாவும் முழங்கால் முடங்கும் என்று பார்க்கிறோம். ஆகவே இது அதிகாரம் உள்ளது, வல்லமை உள்ளது, மகிமையானது, மேன்மையானது. இந்த உலகத்தில் அந்த நாமத்துக்கு ஈடானது இணையானது ஒன்றுமில்லை. தமது நாமத்து நிமித்தமாக விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு இந்த ஒரு அசாதாரணமான காரியம் என்பது உடைய வாழ்க்கையில ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. அவருடைய நாமத்துக்குடைய வாழ்க்கையில ஏதோ வெறுமையாக ஆண்டவரே என்று நம்புகிறபடியான ஒரு மூட நம்பிக்கை அல்ல. உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது உன்னுடைய விசுவாச கண்கள் திறக்கப்படுகிறது. உன்னுடைய வாழ்க்கையில இதனால் மட்டுமாக மனித அளவில் மாம்சத்தின் அளவில் வாழ்ந்து கொண்டிருந்த நீ, உன்னுடைய வாழ்க்கையில இந்த விசுவாச கண்கள் என்பது ஒரு காலத்துல மறுத்து போன கண்களுக்காக காணப்பட்டது. ஆனா நீ எப்பொழுது உயிர்ப்பிக்கப்படுகிறையோ, எப்பொழுது தேவாவியனால் ஒரு மனிதன் உயிர்ப்பிக்கப்படுகிறானோ, அப்பொழுது அவனுடைய விசுவாச கண்கள் திறக்கப்படுகிறது. இல்லை என்றால் இந்த உபதேசமானது கெட்டு போர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. கெட்டு போர்களுக்கு இது தேவையற்றது. இதனுடைய வாழ்க்கையில ஒரு காலம் எனக்கு உதவி செய்யாது. ஒருவேளை ஆண்டுகள் கணக்கால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாலும் நீ இன்னுமாக நரகத்தின் பிள்ளையாகவே வாழ்ந்து கொண்டிருப்பாய். இன்னுமாக உன்னுடைய வாழ்க்கையில அடிமை, பாவத்தின் அடிமை, உன்னுடைய வாழ்க்கையில விடுதலையற்ற நிலையிலே தொடர்ந்து 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 வாழுகிற நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பாய். ஆனா அவனுடைய கண்கள் திறக்கப்படுமானால், எந்த கண்கள்? விசுவாச கண்கள். விசுவம், ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கும் ஒரு மாம்ச ரீதியாய் வாழுகிற மனிதனுக்குள்ள வித்தியாசம் என்ன? மாம்ச ரீதியாய் வாழுகிறவன் மாம்சத்தின்படியாய் காரியங்களை கணப்பித்து, மாம்சத்தின்படியாய் இந்த வசனத்தை வாசித்து, மாம்சத்தின்படியாய் இந்த வாரலை குறித்து அவன் தெரிந்து கொண்டு அவனுடைய வாழ்க்கையில ஒருவேளை படித்தாலும் இதற்கு அவன் தாமே குருடனாய் வாழுகிறான். இந்த வேத வசனத்துக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா விசுவாச கண்கள் திறக்கப்படும் பொழுது, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது, இந்த வசனம் அவனோடு கூட பேசுகிறது. இந்த வசனம் அவனோடு கூட உயிருள்ளதாய், துடிப்புள்ளதாய், அதனுடைய வல்லமையோடு கூட வெளிப்படுகிற பிரகாசமாய் அவனுக்கு ஜொலிக்கிற முத்துக்களை போல காணப்படுகிறது. பவுல் தான் இந்த இடத்துல தெளிவாய் சொன்னார், தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு இந்த விசுவாச கண்கள் திறக்கப்படும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில இந்த வேதம் சொல்லுகிற திரியேக தேவனை பார்க்கிறான். இந்த உலகத்தில் நித்திய நித்தியமாய் திட்டமிட்டு செயல்படுகிற பிதாவானவருடைய நித்திய திட்டத்தை இந்த உலகத்தில் அவருடைய குமாரன் எனக்காக பவுல் சொன்னமாக என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசுவை பற்ற விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆகவே எனக்காக வந்த தெய்வ குமாரனை குறித்து அறிந்து கொள்ளும்படியான ஒரு அறிந்துகளுக்குள்ளாக அவனுடைய மனக்கங்கள் திறக்கப்படுகிறது. ஆகவே இயேசு எனக்காக மறித்தான், இயேசு எனக்காக தம்முடைய ஜீவனை பலியாய் கொடுத்தார், ஆகவே அவருக்காக நான் வாழுவேன். இவ்வளவான பெரிதான ரட்சிப்பை குறித்து என்னுடைய வாழ்க்கையில நான் கவலையற்றபடி வாழ முடியும். என்னுடைய வாழ்க்கையில இதை பெற்ற என்னுடைய வாழ்க்கையில அதற்கு உத்தரவாதம் அளிக்கிற விதத்தில் நான் தெளிவாக இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்த விளங்குதலோடு வாழுகிற வாழ்க்கை முறை. ஆகவே விசுவாசம் என்ற இந்த இடத்தில் அவர் சொல்றாரு, விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்க விசுவாசம் இருக்கிறதோ அங்குதான் கீழ்ப்படிதல் வரும். ஆபிரகாம் தான் இந்த இடத்திற்கு அழைக்கப்பட்ட பொழுது அவனுடைய விசுவாசத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அம்மையாலே விசுவாசம் என்பது ஒரு விசுவாசியின் விலையேற பெற்ற பொக்கிஷம். விசுவாசம் என்பது ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில சுதந்திரிக்கிற மகா பெரிய பொக்கிஷம். அது சாதாரணமான காரியம் அல்ல. ஒரு அவிசுவாசியுடைய வாழ்க்கையில விசுவாசம் என்ற பொக்கிஷம் இருக்காது. அவனுடைய வாழ்க்கையில விசுவாச அளவுகளில வாழுகிற வாழ்க்கை முறையை அவன் முற்றிலுமாக தெரிந்து கொள்ளாதவன், அதற்கு அந்நியன். ஆனா ஒரு விசுவாசி என்பவன் அவனுடைய வாழ்க்கையில பெற்றிருக்கிற இந்த விலையேற பெற்ற இந்த பொக்கிஷத்தின் அடிப்படையில் அதை செலவிட்டு அவனுடைய வாழ்க்கையை அவன் வழிநடத்தி செல்லுகிறவனாய் மாறிவிடுகிறவனாக இருக்கிறான். அதற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கையில செலவிடப்படும்படியாக விசுவாசம் என்கிற பொக்கிஷம் இல்லை. அவன் ஏற்கனவே முற்றிலுமாக அவன் எல்லாவற்றையும் இழந்தவன், இஸ் அ பாப்பர். ஆனா இப்பொழுது அவனுடைய இந்த வாழ்க்கையில் இப்பொழுது பெற்றிருக்கிற விசுவாசத்தை அவன் செலவிடுகிறவனாக மாறிவிடுகிறான். அவன் செலவிடும்படியான இந்த பொக்கிஷம் அவனுடைய வாழ்க்கையில திரளாய் பெற்றிருக்கிறவைகளை அவன் திரளாய் செலவிடுகிறான். எபிரேயர் 11 வாசிக்கிறோம், இவ்விதமாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இவ்விதமாக வாழ்ந்த வாழ்க்கை முறை குறித்து வாசிக்கிறோம். எபிரேயருக்கு நிருபத்தில் அங்கே 11 ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது இவ்விதமாய் அவனை குறித்து சொல்லப்படுகிறது. 8 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து, விசுவாசம் இல்லாமல் கீழ்ப்படிதல் இல்ல. கீழ்ப்படிதல் என்பது விசுவாசம் இல்லாத மனுஷனுக்கு வராது. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் ஆபிரகாம் அவனுடைய ஜனங்களோடு கூட ஒரு விக்கிரகாராதனை சமுதாயத்தை சேர்ந்த அவனுடைய வாழ்க்கையில் தேவன் அழைக்கப்பட்ட பொழுது அவ்விதமாக அவன் போகும் இடத்தை அவன் அறிந்து கொள்ளவில்லை. சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல், அவனுக்கு தெரியாது. ஆனா தன்னை அழைத்த தேவன் அவர் தெளிவாய் வழிநடத்துகிறவராக பவுல் சொன்னார், நான் விசுவாசிக்கிற தேவன், என்னை அழைத்த தேவன் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே ஒரு விசுவாசியினுடைய மிகப்பெரிய பொக்கிஷம் என்ன? நான் விசுவாசிக்கிற தேவனை அறிந்திருக்கிறது தான் விசுவாசம். விசுவாசம் என்பது வேறல்ல, தன்னை அழைத்த தேவனை, அவருடைய நம்பகத்தன்மையை, அவருடைய மாறாத உண்மை தன்மையை, அவர் இந்த உலகத்தில் வானத்தையும் பூமியும் படைத்து ஆண்டு வழி நடத்துகிற மெய்யான கர்த்தர் என்பதை அவன் அறிந்திருக்கிறவன். இது ஒரு மூட நம்பிக்கைக்குரிய காரியம் அல்ல. ஆகவேதான் இங்கு நாம் பார்க்கிறோம் விதமாக விசுவாசத்தினாலே 8 Romans 11:8 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து. கீழ்ப்படிதல் என்பது விசுவாசம் இல்லாமல் வராதுங்க. ஒருவேளை தேவனுடைய சத்தியத்தை நாம் கேட்கலாம், ஆனா கீழ்ப்படிவது என்பது கூடாத காரியம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கீழ்ப்படிதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். வாழ்க்கை முறை குறித்து சொல்லும் பொழுது அவ்விதமாக அவனுடைய வாழ்க்கையில நாம் 9 பார்க்கிற விசுவாசத்தினாலே அவர் வாக்கு தத்த மனப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து, ஒரு அந்நியனை போல சஞ்சரித்தானால் தேவன் சொன்னார், இந்த உலகமுன்னால் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் அதை குறித்து அறியவில்லை. ஆனால் அவர் மூலமாக வந்த தெய்வ குமாரன் மூலமாக இந்த சபிக்கப்பட்ட உலகத்தை மேய்க்கும்படியாக தேவன் அவிதமாய் செய்தார். அவருடைய வாழ்க்கையில விசுவாசமே மூலதனம், வேற ஒன்றுமில்லை. 11 வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே சாராளும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையில்லவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து, வயது சென்றவள், ஸ்திரீகளுக்குள்ள வழிமுறை நின்று போயிற்று, ஆனாலும் தன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்பதை அறிந்திருந்தாள். ஆகவே அவள் கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். விசுவாசம் என்பது அசாதாரணமான ஒரு காரியம். ஏனது கேட்டால் விசுவாசம் என்பது நம்முடைய விசுவாசம் என்பதை விட அந்த விசுவாசத்தின் தேவன் அவர் மிக அசாதாரணமானவர். ஆகவே நாம் பெற்றிருக்கிற விசுவாசம் அது அசாதாரணமானது. 12 ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்ற எண்ணத்தகம் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போல மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். எப்படி? தேவன் விசுவாசத்தின் மூலமாக. 13 வாசிக்கிற இவர்கள் எல்லாரும் வாக்கு தந்த மன்னப்பட்டவர்கள் அடையாமல் தூரத்திறவிலை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கைட்டு விசுவாசத்தோட மறித்தார்கள். அவருடைய வாழ்க்கையில விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தது மாத்திரமல்ல, அவர்கள் அடக்கம் எண்ணப்படும் பொழுது அவர்களோடு கூட அவர்கள் பெற்றிருந்த விசுவாசமும் புதைக்கப்பட்டது. அதோடு கூட தான் அவர்கள் மறித்தார்கள். அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய உண்மையான சாட்சி. இந்த உலகத்தில பாடுகள், உபத்திரங்கள், நெருக்கங்கள் மத்தியில அந்த விசுவாசத்தை பிடித்துக் கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தது மாத்திரமல்ல, அவள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போன காலங்களில் ஒருவருடைய கடைசி பிரயாணத்தில் அவருடைய கல்லறைகளில அவர்கள் இந்த விசுவாசத்தோட அடக்கம் எண்ணப்பட்டார்கள். ஒரு காலத்தில் இயேசுவின் வருகையின் மேல மறுபடியும் எழுந்திருக்க போவார்கள் என்பதை குறித்ததான விசுவாசம் ஒருவேளை அந்த கலரினுடா இன்றைக்கும் இருக்கிறதாக தங்கி தாவரிக்க வாய்ப்புண்டு. ஏனென்றால் அவர் வருகிற வேளையில் அவருடைய சத்தத்தை கேட்டு மறுத்தோர் யாவரும், அவருக்குள்ளாய் மறுத்தோர் யாவரும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். ஆகவே விசுவாசம், இந்த விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு நிருபத்தில் நாம் முடிக்கும் முன்பாக இங்கு நாம் பார்க்கிறோம். 8 வசனத்தில் ரோமர் 1:8 அங்கே 7 வசனம், நமது நாமத்தின் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போ சில ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். இது ஒரு அசாதாரணமான ஊழியம். ஊழியம் என்பது அசாதாரணமானது. இது இந்த உலகத்தில் எந்த வேலை வேணாலும் செய்யலான ஊழியம் செய்வது என்பது பரிசுத்த ஆவியின் பலமும் ஞானமும் கிருபையும். அவர் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த பணியை செய்வது என்பது கூடாத காரியம். ஆகவேதான் இந்த இடத்துல சொல்றார், இவ்விதமான மகத்துவமான பணியை செய்யும்படியாக தேவன் எங்களுக்கு இந்த கிருபையை கொடுத்தார், அவருடைய உன்னதமான பலத்தை கொடுத்தார், அந்த ஞானத்தை கொடுத்தார், அந்த ஆவியானுடைய வல்லமையை கொடுத்தார். அந்த அப்போஸ்தல ஊழியத்தை, இந்த பணியை எங்களுக்கு அருளி செய்தார். இது ஈவு, இது எங்களால் உண்டானதல்ல, நாங்கள் தெரிந்து கொண்ட காரியம் அல்ல. இது தேவன் ஒவ்வொரு ஊழியனுக்கும் கொடுக்கும்படியான இலவசமாக தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கிற ஈவு. அமையாலே பவுல் ஆகவே இந்த நிருபத்தில் உன்னதமான ஆவிக்குரிய சத்தியங்களை கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தொடர்ந்து அடுத்த வாரத்திலும் இந்த உன்னதமான நிருபத்தில் ஆண்டவருடைய காரியங்களை நாம் பார்ப்போம். ஜெபிப்போம். கிருபையில் நல்ல ஆண்டவரே, உம்முடைய உன்னதமான சத்தியத்துக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ளது, வல்லமையுள்ளது. அசாதாரணமான ஒரு பெரிய காரியத்தை ஒரு பாவியின் வாழ்க்கையில செய்வதே ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது அவன் மறுரூபமாக உங்களுடையான ஒரு வாழ்க்கை. ஒரு காலத்தில் பாவத்தின் அடிமை, பாவத்தினால அவன் வெட்கப்பட்டு அகதனுடைய அகோரத்தினால அவனில் சமாதானமற்றவனாய், அவனை சுற்றி இருப்பவர்கள் சமாதானமற்ற ஒரு நிலையை உண்டாக்கிற ஒரு கருவியாய் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையை, சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை, சாபத்துக்குட்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவரே நீ இருந்த உலகத்தில் ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கையை மாற்றுகிறதே ரட்சிப்பு. பரிசுத்த ஆவியானவர் செய்யும்படியான இந்த மகத்துவமான ரட்சிப்புக்காக மக்கள் ஸ்தோத்திரம். கர்த்தாவே விதமான பெரிய இந்த ஈவை ஒரு பாவியின் வாழ்க்கையில் எனக்கு கொடுத்து ஆண்டவரே தெய்வ குமாரன் இந்த உலகத்திலே கொண்டு வரும்படியாக பிதாவானவனே திட்டமிட்டவராக 4000 ஆண்டுகள் இந்த உலகத்தில் தொடர்ந்து ஆண்டவரே அதற்குரிய அடித்தளத்தை உருவாக்கி வல்லமையான மகத்துவமான அந்த செயலை இந்த உலகத்தில் ஆண்டவரே மேற்கொண்டு வந்தீர். இதை மிகப்பெரிய ஒரு ஆடம்பரமாக அல்ல, எளிமையான ஒரு மாட்டுக்குட்டிலில் ஆண்டவரே கர்த்தாவே இந்த உலகத்தில் திறந்த வெளியாய் மாடுகள் கட்டும்படியான ஒரு இடத்தில், ஒருவேளை அந்த நாளில் அந்த இடத்துல மற்றவர்கள் இந்த சிறியானவள் இந்த குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது ஒரு மனிதாபத்தின் மூலமாக அல்ல அந்த இடத்தை விட்டு கடந்து போன ஒரு காரியமாக காணப்படும். இவ்வளவான எந்த ஒரு மனிதனுக்கும் திறந்த ரட்சிப்பின் வழியாக இருக்கும்படியான அதற்கு காரணராகிய இந்த தெய்வ குமாரன் இந்த உலகத்தில் இவ்வளவாய் நீர் ஆண்டவரை வரச் செய்தீர். உம்முடைய மகத்துவமான இந்த வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் இறங்கும் கிருபையாயிரும் தகப்பனே, இந்த இடத்துல உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை அவருடைய வாழ்க்கையில கிருபையாய் கட்டளையிடும். ஆண்டவரே எங்கள் இனிமேலுமாக பாவத்தின் அடிமைகளாய் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. பாவத்தின் அடிமைத்தனம் எங்களை ஆண்டவரே இந்த உலகத்தில் எங்களை அடிமைகளாக வைக்கிறது. ஆண்டவரே இந்த உலகத்தில் எங்களை ஆண்டவரே இந்த உலகத்தின் வழிமுறைக்கு எங்களை அடிமைகளாக்குகிறது. பயத்தினாலும் எதிர்காலத்தை குறித்த நிச்சயமற்ற நிலையினாலும் எங்கள் ஆண்டவரே கூணி குறுகி போய் இந்த உலகத்தில் வாழுகிற அடிமைகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பரிதாப நிலை எங்களுக்கு நீர் மன்னியும் ஆண்டவரே. தேவனே இந்த இடத்தில் விதமாக நீர் விடுதலையை தாரும். இந்த இடத்தில் விதமான மகத்துவமான விடுதலையின் மீட்பை கட்டளையிடும். பல ஆண்டவரே இந்த நாளிலும் கூட இந்த இடத்துல அது மற்ற இடங்களில் இந்த செய்தியை கேட்கிறவர்களோடு கூட பேசும், வருகிற காலங்களில பேசும் ஆண்டவரே. நானே கர்த்தர் என்று சொன்ன ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்தும். ஆபிரகாமை போல என்னுடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசம் என்ற பொக்கிஷத்தை உடைய வாழ்க்கையில பெற்றவர்களாக இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தின் பிள்ளைகளாய் வாழும்படியாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொக்கிஷத்தை சுதந்திரித்து அதை நாங்கள் பிரயோகப்படுத்தி இந்த உலகத்தில் வாழுகிற வழிமுறையை தாரும். ஆசீர்வதிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வல்லமையும் விடுதலையும் சமாதானமும் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்ம ஊரோடு கூட இருப்பதாக, ஆமேன்.